SBS தமிழ்.
இப்போ ரஜினிகாந்தோடு ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் கட்டுரைகள்லாம் எழுதுன ஒரு இப்போ இந்த ரஜினிகாந்தை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இப்போ தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் கூட சமூக விரோதிகள் நுழைஞ்சார் அப்படின்னு சொல்கிற ரஜினிகாந்த் எப்படி பார்க்குறீங்க?
ரஜினிகாந்துடன் ஒரு நாள் என்பது உங்கள் நேர்கள் தப்பாக நினச்சிட போகிறாங்க. ஒரு நடிகர் என்ற முறையில் அவரோட நான் இருந்து அவரை பற்றி ஒரு நாள் ஷூட்டிங்கை கவர் பண்ணி கொடுத்தது, அதை பற்றி எழுதியது. இப்போ அவருடைய அரசியல் போக்கு என்பது அவர் ஆன்மீக அரசியல் என்று சொல்லிக்கொள்ளுகிறார். எப்போதுமே அவருக்கு அந்த ஆன்மீகத்தில் அவருக்கு வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில் அவருக்கு பெரிய ஈடுபாடு இருந்தது. அவருக்கு அவர் எப்போதுமே ஒரு இறை பற்றாளர். ஸோ அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்காக அதை மாதிரியெல்லாம் அவர் பேசுகிறாருன்னு நான் நினைக்கல சொல்றாரு. அது வந்து அதுல ஒன்றும் ஒரு ஏமாற்று வேலையா எனக்கு படல. உண்மையிலேயே அவர் வந்து அந்த மாதிரி வேல்யூஸ்ல வந்து மதிப்பீடுகளில் நம்பிக்கை வைத்திருப்பவர் தான். ஆனால் அவர் வந்து அந்த இறை பற்றி இருப்பதனாலேயே, ஆன்மீகத்தில் மேல அவருக்கு ஈடுபாடு இருப்பதனாலேயே அவர் இந்துத்துவாவை அவர் வந்து அதற்கு ஒரு இந்துத்துவாவின் தமிழக முகமாக இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை.
அவர் அரசியலுக்கு வந்தால் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி படுதா உங்களுக்கு?
ஆன்மீகத்து மேல அவர் இயல்பாக நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இப்ப நீங்க கேட்டீங்க, எல்லாருமே கேட்கிறாங்க தூத்துக்குடி பிரச்சனையை பத்தி. தூத்துக்குடியில் நடந்ததை உண்மையிலேயே கண்டிக்கின்ற அல்லது விமர்சிக்கின்ற அல்லது தூத்துக்குடி சம்பவங்கள் தவறு என்று நினைக்கின்ற ஒரு மனோபாவம் தமிழகத்தில் நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் நிச்சயம் இருக்கிறது. அதைத்தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது அவர் பாஜக சொல்லிடலாம் சொல்ல, இது ஒரு அடிப்படையான ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. ஏன் பிரச்சனைக்கு போற, ஏன் சண்டை போடுற, ஏன் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லுகின்ற அந்த மனநிலை. சட்டம் ஒன்று என்று இருக்கிறது, நாம் வீசுற்ற போலீஸ்காரர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அது போவா குறைக்கு தூத்துக்குடியில் வந்து இந்த வன்முறையாளர்கள் ஊடுருவலும் பரவலாக பேசப்பட்டு வந்திருக்கிறது. அதை கண்டிக்கின்ற ஒரு கணிசமான மக்களுக்கு அவர்களுக்கு ரஜினிகாந்தினுடைய அந்த அணுகுமுறை நிச்சயம் பிடிக்கும். ஸோ அந்த நடுத்தர வர்க்கத்தினரை அவர் டார்கெட் ஒன்று இயல்பாகவே அவரது தவறு என்று நினைக்கிறார். அதாவது ஸ்டெர்லைட் ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை அவர் வெறுக்கிறார் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் போராட்டத்தில் தீவிர இடதுசாரிகள் நக்சல் இயக்கங்களும் ஊடுவதாக செய்திகள் வந்ததை ஒட்டி அதை அவர் வெறுக்கிறார், அதை அவர் கண்டிக்கிறார். இயல்பாகவே அவரது அப்படியே அவர் தப்புன்னு நினைக்கிறாரு. இரண்டாவது, அது மாதிரி தப்புன்னு பேசுறத ஆதரிக்கக்கூடிய மக்களும் ஏராளமாய் இருக்கிறார்கள். ஸோ அவர்கள் மத்தியில் அத்தகைய வாதங்கள் எடுபடக்கூடும். ஒரே வார்த்தையில் அவர் வந்து இன்று வளர்ந்து வருகிற நடுத்தர வர்க்கத்தினுடைய அபிலாஷைகளை விருப்பு வெறுப்புகளை அவர் பிரதிபலிக்கிறார். ஆனால் அவர் நிச்சயமாக அவர் இந்துத்துவாவின் ஏவலாளாக அவர் முகவராக மாறமாட்டார். இது எந்த அளவு அவருக்கு வெற்றியை கொடுக்கும் உறுதியாக சொல்ல இயலவில்லை.
எஸ் வி சேகர் அவர் வந்து இதுவரையும் கைது செய்யப்படவில்லை. அவர் ஒரு பிராமணராக இருக்கிறதுனால தான் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு வந்து சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. உங்கள் கருத்து எப்படி?
மிக மோசமான கண்டிக்கத்தக்க ஒரு அணுகுமுறை. இதில் ரெண்டு விஷயங்கள். ஒன்று, எஸ் வி சேகர் தெரிவித்த அந்த பெண்களை இழிவுபடுத்துகின்ற அந்த கருத்து கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கான விலையை அவர் இதற்கான ஒரு தண்டனையை அவருக்கு அளித்தே ஆக வேண்டும். இதுவரை அவர் அதை பெரிய அளவில் வந்து மன்னிப்பு கேட்டது கூட ஒரு அறகுறையாக தான் அவர் மன்னிப்பு கேட்டார். யாரோ கொடுத்தாங்க, ஷேர் பண்ணிட்டேன், நான் பகிர்ந்து கொண்டேன், வேண்டும் என்று செய்யவில்லை என்று சொன்னாரே ஒழிய மனப்பூர்வமாக அவர் வந்து அவர் அதை ஒத்துக்கிட்டு ஒரு பத்திரிகையாளர்களையே கூட்டி ஒரே வார்த்தை, நான் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனையாக ஆகியிருக்காது. அவர் செய்ய மறுத்தது அவருடைய அகந்தையை. அது பிராமணர் என்றால் அந்த அகந்தை தான் பெரிய ஆளு பாஜகவுக்கு
இல்லை. இப்போ கேள்வி வந்து அவரை தமிழக காவல்துறை கைது செய்யாமல் இருந்து வருகிறது இல்லவா?
அதான் அது சொல்ல வராதுதான். அது வந்து அந்த அளவில் அந்த அவர் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அப்புறம் வழக்கு போட்டு இது ஆக்சுவலாக என்ன சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இது கைது செய்ய வேண்டிய அளவுக்கான பெரிய ஒரு குற்றம் அல்ல. அதாவது கைது செய்தாலும் உடனே ஜாமீன்ல விட்டுடலாம். இதை என்ன சட்ட வல்லுநர்கள் சொல்லுவது, ஹைகோர்ட்டு செல்லும்பொழுது முன்ஜாமீன் கொடுத்திருக்கலாம், முன்ஜாமீன் கொடுக்கப்படக்கூடாத அளவுக்கு கொடிய குற்றம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வாதம் என்ன, மற்ற பல விஷயங்களில் மிக சாதாரணமாக வந்து பதிவுகளுக்காக கைது செய்கின்ற பொழுது இப்படி ஒரு நான்காவது தூணாக இருக்கின்ற ஒரு பத்திரிகையாளர்களை இவ்வளவு கேவலமாக பேசியவரை போலீசார் வந்து கைது செய்ய தயங்குவது, தமிழகம் வந்து தமிழக அரசு இன்றைய எடப்பாடி பழனிசாமி அரசு என்பது மத்திய பாஜகவினுடைய கடும் நெருக்குதலுக்கு உள்ளாக இருக்கிறது, அவர்களுடைய ஏவலாளாக இருக்கிறது. அவர்களை மீறி அவர்கள் சொல்லிதான் இவரை கைது செய்யாமல் கைது செய்வதை தவிர்க்கிறார்கள்.
இப்போ மீடியா பொறுத்தளவில் இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து சோரம் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. ஊடகம்னு சொல்றதே வந்து ஆள்வோரின் கையாளாக செயல்பட்டு வருது. எந்த அடிப்படையில் அல்லது எந்த அனுபவத்தில் அப்படி சொல்றீங்க?
ஆள்வோரை ஆளும் வர்க்கத்தின் நலனை ஏதோ ஒரு வகையில் மேம்படுத்துவதுதான் ஊடகங்களுடைய, அது என்ன ஊடகமா இருந்தாலும் சரிதான், ஊடகங்கள்னு இந்த பிரிண்ட் மீடியா வர்றதுக்கு முன்னால வர இலக்கியங்கள் கூட ஆழ்வோரின் நலனை மேம்படுத்துவதாகத்தான் அமைந்திருக்கின்றது. அதை கார்ல் மார்க்ஸ் ரொம்ப அற்புதமாக அவர் விவரமாக அற்புதமாக விளக்கியிருப்பார். அவர் அரசாங்கத்துக்குன்னு இல்லை, யார் கையில் ஆட்சி இருக்குதோ அந்த ஆளும் வர்க்கம் அந்த எலிட் அவர்கள் நலனுக்கு ஊறு ஏதும் விளைந்துவிடக் கூடாது என்பதில் தொடர்ந்து ஊடகங்கள் அக்கறை காட்டி வந்திருக்கின்றன. அதில் அவர்களுடைய நம்பர் ஒன் பிரையாரிட்டியே வந்து ஆள்வோருக்கு எந்த விதமான சங்கடங்களும் வந்துவிடக் கூடாது. அது அமெரிக்காவில் தொடர்ந்து நடந்து வந்திருக்குது, நம்ம ஊர் நடந்து வந்திருக்குது. ஆங்காங்கே விதிவிலக்குகள் இருக்கலாம், ஆனால் நடப்பது அப்படித்தான். என்னுடைய சொந்த அனுபவம் வந்து என்னோட பணியாற்றிய பல நிருபர்களின் சிந்தனையை, அட விடப்பா அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்னா அப்படி தான் இருப்பாங்க. என்னுடைய பாசஸ், என்னுடைய துணை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் அல்லது மற்ற பத்திரிகைகளினுடைய நிருபர்கள், நான் அவர்களை சந்தித்து இந்த மாதிரி பேசுகின்ற போதெல்லாம் அரசாங்கங்கள் செய்கின்ற தவறு அல்லது பெரிய மனிதர்கள் செய்கின்ற தவறுகளை பற்றியெல்லாம் பேசுகிற போது தான் இதெல்லாம் ஏன்பா அப்படின்னா மேலடன்னா அப்படித்தான்ப்பா ஒன்று ரெண்டு இப்படி போகும்பா, அதெல்லாம் பெருசுபடுத்தக்கூடாதுப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலை பெரும்பாலும் இருந்தது. அதை பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் தங்கள் வசதிக்கு பயன்படுத்தி கொண்டார்கள்.
மிக்க நன்றி உங்களுக்கு. இவ்வளோ நேரம் வந்து பல கேள்விகளுக்கு சளைக்காமல் பதில் சொன்னீங்க, மிக்க நன்றி உங்களுக்கு. உங்கள் ஊடகவியல் பணி தொடரட்டும், வாழ்த்துக்கள்.
நன்றி.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.